தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் கௌதம் அசன்னா. தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களை பற்றி, குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பற்றின சில குறிப்புகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மகிழ்ச்சி. மொகலாய காலத்திற்கு பிறகு தமிழகத்தில் நவாப்புகளின் ஆட்சி உருவான காலத்தில் சென்னை மாகாணத்தில் பரவலாக இஸ்லாமியர்கள் குடியேறினார்கள். இங்கு இருந்தவர்கள் பெரும்பாலும் இந்துக்களாக இருந்து மதமாறியவர்களும் பெரும்பாலும் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இஸ்லாமியர்கள் இரண்டு பிரிவினர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். ஒன்று உருது பேசும் இஸ்லாமியர்கள், இரண்டு தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள். இந்த இரண்டு இஸ்லாமியர்களுக்கும் மத அடிப்படையில் ஒன்றாக இருந்தாலும் பண்பாட்டு அடிப்படையில் இவர்களுக்கான வேறுபாடுகளும் ஒற்றுமைகளும் நிறைய இருக்கிறது. குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கேயே மதம் மாறியவர்களாக இருந்தவர்களாகவும் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னையில் குடியேறியவர்களாகவும் இருக்கிறார்கள். உருது பேசும் இஸ்லாமியர்கள் முகலாயர்களின் தாக்கத்தின், முகலாயர்களின் கலப்பினால் உருவான ஒரு பிரிவாக இருக்கிறார்கள். ஆற்காடு நவாப் அவர்களுடைய ஆளுகைக்குட்பட்ட இடத்திலிருந்து அவர்களை நாம் பார்க்க முடியும். இவர்களுடைய பண்பாட்டு தாக்கத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, குறிப்பாக சென்னை மாவட்டத்தில், சென்னை நகரத்தில் அப்படின்னு பார்த்தால், மத ரீதியாக இவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரிவினைகள் ஒரு பண்பாட்டு பிரிவுகளை நமக்கு வெளிக்காட்டுகின்றன. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சன்னி ஷியா பிரிவுகள் வெளிப்படையாக இது தெரியக்கூடிய ஒரு விஷயம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தர்கா வழிபாட்டை செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள். இந்த மூன்று பிரிவுகளும் பெரும் பிரிவுகளாக இவர்கள் இருக்கின்றார்கள். இந்த மூன்று பிரிவுகளையும் ஒட்டாத ஒரு பிரிவு போரா இஸ்லாமியர்கள் என்கின்ற ஒரு தனிப்பிரிவு சென்னையிலே இருக்கிறது. இந்த போரா இஸ்லாமியர்கள் குறிப்பு இந்த உருது பேசும் இஸ்லாமியர்களோடும் அல்லது தமிழ் பேசும் இஸ்லாமியர்களோடும் அவர்கள் அதிகமாக கலப்பதில்லை. அவர்களோடு தனிப்பிரிவாக இயங்கி வருகிறார்கள். ஆக இந்த நான்கு பிரிவுகள் என்பது சென்னை மாகாண, சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் குறிப்பிடத்தக்க பிரிவுகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இவர்களுடைய பண்பாட்டையும் கட்டமைக்கின்றது, வெளிப்படுத்துகின்றது. இஸ்லாமியர்களின் பண்டிகைகளின் போது அவர்கள் உடுத்துகின்ற உடை, அவர்கள் நடந்து கொள்கின்ற பாங்கு ஆகியன நமக்கு வெளிப்படையாக தெரியும். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்கின்றால், ஒரு பிரிவு முஸ்லீம்கள் வெறும் வெள்ளை உடை மட்டுமே போடக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். பண்டிகை காலங்களில் குறிப்பாக நான் சொல்வது, சிலர் வண்ண வண்ண உடைகளை அணியக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இது அவர்களுடைய தனிப்பட்ட முறையாக, அது பண்பாட்டு முறைகளாக இருந்தாலும் பொது தளத்திலே இவர்கள் எவ்வாறு அறியப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த பொது தளத்திலே பார்க்கின்ற பொழுது இஸ்லாமியர்கள் மிகவும் அமைதியானவர்கள், பண்பாடு மிக்கவர்கள், அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய ஒரு மனநலம் பெற்றவர்கள் என்கின்ற சிந்தனை எல்லோரும் அடையிலும் சென்னையில் உண்டு. அவர்கள் எடுத்தறிந்து பேசுவது அல்லது மோசமாக நடந்து கொள்வது என்கின்ற நிலையெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கிடையாது என்கின்ற ஒரு நம்பிக்கை பரவலாக இருக்கிறது. அது உண்மையும் கூட, அது நம்பிக்கை மட்டுமில்லை, அது உண்மையும் கூட. அவர்கள் ஒற்றுமையாக தங்களுக்குள் வாழ்ந்தாலும் மற்றவர்களை அவர்கள் தொல்லைப்படுத்தக்கூடிய நிலையில் எப்போதும் அவர்கள் இருக்க மாட்டார்கள், இல்லை. இது பொதுவாக இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. அந்த கருத்துக்கேற்பே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக வட சென்னையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள்
பெரும்பாலும் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். இந்த தொழிலாளர்களாக இருப்பவர்கள் வடசென்னையில் இருக்கக்கூடிய பிற சமூகத்தை சேர்ந்த அல்லது பிற மதங்களை சேர்ந்த தொழிலாளர்களோடு அல்லது மக்களோடு இரண்டர கலந்திருப்பார்கள். எந்த விதத்திலும் அவர்களை அவர்கள் பிரித்து பார்ப்பது கூட கிடையாது. மத அடிப்படையில் அவர்கள் பிரிந்திருந்தாலும் கூட வாய் நிலையில் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். இதுவரையில் இங்கே வடசென்னையை பொறுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்ற வேறுபாட்டோடு அவர்கள் பழகுவதும் கிடையாது. இது ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் ஏழையாக இருந்தாலும் அவர்களிடம் நாம் பார்க்கக்கூடிய இந்த தமிழ் இஸ்லாமியர்களிடையே பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அவர்களுடைய தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை என்பது அவர்களுக்கு அளவு கடந்து இருக்கிறது. சிறிய வாழ்க்கை போராட்டத்தில் அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய இடத்திலே அவர்கள் தங்களால் முயன்ற அளவிற்கு முயற்சிகளை செய்து கொண்டு இருப்பார்கள். ஒரு சிறிய கடையாக இருந்தாலும் சரி அல்லது சிறிய வியாபாரமாக இருந்தாலும் சரி சொந்த காலையில் நிற்பதற்கு அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அதிலே அவர்கள் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை என்றால் கூட தங்களுடைய வாழ்நிலையை நகர்த்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு தங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு பாங்கு அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அது அவர்களுக்கு சிறப்பான விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சென்னை அல்லது மெட்ராஸ் என்ற பண்பாட்டில் அவர்கள் தங்களை கிளைம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பாட்டு விஷயம் என்னவென்றால் மெட்ராஸ் என்கின்ற பெயரே மதராஸ் என்கின்ற பெயரில் உருவானதாக அவர்கள் நினைக்கிறார்கள். மதராஸ் என்பது மெட்ராஸில் அல்லது சென்னையில் ஏராளமான மதரசாக்கள் அன்றைக்கு இருந்தன. மதரசாக்கள் என்பது இஸ்லாமியர்களின் கல்வி நிறுவனங்களாக செயல்பட்டு கொண்டிருப்பவை செயல்பட்டவை. அப்படி அவை செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மதரசாக்கள் நிரம்பிய இடமாக இருந்ததால் இது மெட்ராஸாக மதரசா என்பது மாறுவி மெட்ராஸாக மாறியது என்பது இஸ்லாமியர்களின் நம்பிக்கை. அதை அவர்கள் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மெட்ராஸ் என்பது அவர்களின் பூர்வீக மண் என்பது அவர்களுடைய நினைப்பு அவர்களுடைய கருத்தும் கூட. மத அடிப்படையில் பண்பாட்டு அடிப்படையில் பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு தமிழ் இஸ்லாத்துக்கு இருப்பதைப் போலவே இலக்கியத்திலேயும் பத்திரிகை உலகிலேயும் அவர்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கிறது. மெட்ராஸில் குறிப்பாக உருது முஸ்லிம்களில் இன்றைக்கும் கூட கையால் எழுதி வெளியிடும் பத்திரிகை இன்றைக்கும் அவர்களால் மட்டுமே நடத்தப்பட்டு வருகிறது. அது திருவல்லிக்கேணியிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல இலக்கியங்கள் இலக்கிய பதிப்புகளையும் அவர்கள் நீண்ட காலமாக முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அது இஸ்லாமியர் இலக்கியமாக இருந்தாலும் சரி பொதுவான இலக்கியங்களும் கூட அவர்களுடைய பங்களிப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இங்கே குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் அவர்களுடைய உணவு பழக்கங்கள். இது ஒட்டுமொத்த தமிழகத்தை ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு அவர்களுடைய பங்களிப்பு என்பது உணவு முறை என்பதை நான் பார்க்க வேண்டும். இஸ்லாமிய உணவு முறையில் மிக முக்கியமானது பிரியாணி என்கின்ற உணவு வகை. இந்தியாவை பொறுத்தவரையில் அல்லது அரிசி பயன்படுத்தக்கூடிய எல்லா நாடுகளிலேயும் பிரியாணி என்கின்ற வகை உணவு இருக்கிறது. அதாவது அரிசி இறைச்சி மற்றும் மூலிகைகளை கலந்து தயாரிக்கக்கூடிய ஒரு உணவு முறை. இந்த உணவு என்பது இஸ்லாமியர்கள் அல்லது முகலாயர்கள் உலகுக்கு வழங்கி ஒரு மிக முக்கியமான ஒரு கொடை என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு அந்த கருத்து ஒரு நீண்ட ஆய்வுக்குரியது என்றாலும் கூட இந்த பிரியாணி என்கின்ற வகையில் அந்த உணவு முறை வகையில் இன்றைக்கும் கூட கோலோச்சுபவர்கள் இஸ்லாமியர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். இந்தியாவில் எத்தனையோ வகை பிரியாணி வகைகள் இருந்தாலும் மெட்ராஸுக்கான மிகச்சிறந்த ஒரு உணவு பட்டியலில் முதல் இடத்தை பிடிப்பது என்று பார்த்தால் அது பிரியாணி மட்டும்தான். அது ஆட்டிறைச்சியிலேயும் மாட்டிறைச்சியிலேயும் கோழி இறைச்சியிலேயும் அவர்கள் தயாரிக்கக்கூடிய உணவிற்கு மிகப்பெரிய புகழ் இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான 99% இஸ்லாமியர்கள் பிரியாணி தயாரிப்பதில் நிபுணர்களாக இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பண்டிகை காலங்களில் மற்றவர்களுக்கு அவர்கள் வழங்கக்கூடிய மிக முக்கியமான அன்பளிப்பாக இன்றைக்கும் விளங்குவது பிரியாணி மட்டும்தான். ஒரு காலத்தில் பிரியாணி என்பது இஸ்லாமியர்களின் திருமணங்களில் மட்டுமே பரிமாறக்கூடிய ஒரு அரிய பொருளாக இருந்த ஒரு நிலை மாறி இன்றைக்கு இந்தியாக்கு அனைத்து தரப்பு மக்களும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதை உண்ணக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியதில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலோ அல்லது வேறு எங்கேயோ நீங்கள் மூளை முடுக்குகளில் பிரியாணி என்ற ஒரு வகை உருவாகி ஒரு உணவு எல்லா இடங்களிலும் கிடைப்பதற்கு காரணமே இஸ்லாமியர்கள் தான். குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் மிக முக்கியமான காரணம். அதிலும் குறிப்பாக சென்னையை சேர்ந்த இஸ்லாமியர்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். அவர்களுடைய அடுத்த பங்களிப்பு என்று நான் பார்ப்பது இனிப்பு வகைகள். இனிப்பு வகைகளில் பல வகைகள் அவர்களுடைய முறைகளிலே இருக்கிறது. குறிப்பாக பாலை கொண்டும் ரொட்டியை கொண்டும் தயாரிக்கக்கூடிய இனிப்பு வகை மிக புகழ் வாய்ந்தது. கேசரி என்கின்ற ஒரு இனிப்பு வகையும் அவர்களுடைய சிறப்பான இனிப்புகளில் ஒன்று. அதை தவிர குளிர்பானங்களில் அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அது நான் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால்,